ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. உத்தமமான திருவேங்கடமலையில உட்கார்ந்துண்டு அடியேன் இன்னித்து ராமானுஜ வைபவத்தை ரெக்கார்ட் பண்றேன். இது என்ன பாக்கியம்னா திருமலையே வசதி. இந்த திருமலையில சுவாமி ராமானுஜர் கொண்டாடின ஆண் பிள்ளை, ராமானுஜர் தன் சிஷ்யர்கள்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஆண் பிள்ளை அப்படின்னு கொண்டாடினார். யார அப்படின்னா அனந்தாழ்வான், திருமலை அனந்தாழ்வான். அந்த அனந்தாழ்வான் தான் மலையப்ப சுவாமிக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்காக கர்ப்பிணியான தன் மனைவியை கூட்டிண்டு வந்து அவ்வளவு அழகா நந்தவன கைங்கரியம் பண்றார். அதனாலே ராமானுஜர் ஆண் பிள்ளை அப்படின்னு அவரை கொண்டாடினார். அந்த அனந்தாழ்வானுடைய பிருந்தாவனம், அவர் எந்த இடத்துல நந்தவனம் அமைச்சாரோ அந்த இடத்துலதான் அவருடைய பிருந்தாவனம் சமாதி இருக்கு. அந்த இடத்துல அழகா ஒரு அனந்தாழ்வான் சந்நிதி இருக்கு. அந்த சந்நிதியில உட்கார்ந்துண்டுதான் அடியேன் இன்னைக்கு ஸ்ரீ ராமானுஜ வைபவத்தை உங்களுக்கு சொல்லின்றிருக்கேன். மலையப்ப சுவாமியினுடைய அழகான தரிசனத்தை அனுபவிச்சுட்டு திருமலைக்கு சொந்தக்காரரான பூவராக சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் பூரணமாக வாங்கிண்டு அழகா மலையப்ப சுவாமியினுடைய லட்டு பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு அதி விசேஷமா அனந்தாழ்வான் அவர்களுடைய வம்சத்தாரிடத்திலேருந்து ஜோர தாகத்துக்கு தீர்த்தமும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஏகாந்தமா சௌகரியமா உட்கார்ந்துண்டு இந்த சுவாமி ராமானுஜ வைபவத்தை சொல்றேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அனுகிரகம் இன்னைக்கு கிடைச்சுடுத்து எனக்கு. அதுவும் திருமலையில சுவாமி ராமானுஜருக்கு பாஷ்யக்காரர் அப்படின்னு தான் திருநாமம். சுவாமி சந்நிதியில் பக்கத்திலேயே பிரதட்சிணமா வந்துட்டோம்னா பாஷ்யக்காரர் சந்நிதின்னு இருக்கு. அங்கதான் சுவாமி ராமானுஜர் இருக்கார். திருமலையில ஒரு விசேஷம் உண்டு, மற்ற எல்லா இடங்கள்லையும் சுவாமி ராமானுஜருடையதான திருவடிய முதலியாண்டான் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா திருமலையில மட்டும் சுவாமி ராமானுஜருடைய திருவடியாக ஸ்ரீ அனந்தாழ்வான் தான் இருக்கார். அப்படிப்பட்ட அனந்தாழ்வான் அனுபவிச்சதான பாஷ்யக்காரர் அவருடைய வைபவத்தை, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆண் பிள்ளை வளர்த்ததனால் பயன் பெற்றேன்னு ராமானுஜர் சொல்லி அனுபவிச்சாரே அந்த ஆண் பிள்ளையினுடைய சந்நிதியில உட்கார்ந்துண்டு அடியேன் இன்னைக்கு எம்பெருமானார் வைபவத்தை உங்களுக்கு சொல்லின்றிருக்கேன். ஜெய் போலோ திருமலை அனந்தாழ்வானுக்கு ஜெய். ராமானுஜர் 18 தடவை அதி விசேஷமாக திருக்கோஷ்டியோர் நம்பி அவரை திருப்பி அனுப்பினார் அப்படின்னு சொன்னோம். அதுல ஒவ்வொரு தடவையும் சுவாமி ராமானுஜருக்கு திருக்கோஷ்டியோர் நம்பி ஒரு வாக்கியத்தை சொன்னதாக திருக்கோஷ்டியோர் கோவில்ல ஒரு கல்வெட்டே இருக்கு. அதுல அவ்வளவு அழகா அந்த 18 தடவையும் திருக்கோஷ்டியோர் நம்பி சொன்ன வாக்கியங்கள் இருக்கு. நேற்று கூட அடியேன் சொன்ன திருக்கோஷ்டியூர் ஆண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொன்ன அழகா அதுல முதல் வாக்கியம் சொல்றார், மோக்ஷத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சாரவித்து நசிக்க வேண்டும். மோக்ஷத்துல யாருக்கு ஆசை இருக்கோ அவனுக்கு இந்த சம்சார வித இருக்கு இல்லையா, திரும்பி திரும்பி பிறக்கிறோம் இல்லையா, இந்த சம்சார ஆசை நசிக்கணுமா. போதுண்டா சாமி, இனி ஒரு ஜென்மா வேண்டவே வேண்டாம், பரமபதமாகிய வைகுந்தத்துல நைஷிண்டு போயிடுன்னு பிரார்த்திக்கணுமா. அதனால மோக்ஷத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சாரவித்து நசிக்க வேண்டும் அப்படின்னா ராமானுஜர் அதே தியானம் பண்ணிட்டு போறார். இதுல என்ன ஆச்சரியம்னா, இது எதுவும் ராமானுஜருக்கு புதுசான விஷயம் இல்லை, ஆனா அவரை கொண்டு நமக்கு திருக்கோஷ்டியோர் நம்பி சொல்றார். எப்படி அர்ஜுனனை ஆதாரமாக கொண்டு பகவான் கிருஷ்ணன் நமக்கு பகவத்கீதையை 18 அத்தியாயமா சொன்னானோ, அதுபோலே அழகா ராமானுஜரை காரணமாக கொண்டு திருக்கோஷ்டியூர் நம்பின்ற அத்தியாச்சரியமான ஆச்சாரியன் ஜோரா நமக்கு 18 வார்த்தைகள் சொல்றார். எப்படி ராமானுஜரை காரணமாக கொண்டு காஞ்சி வரதராஜன் திருக்கட்சி நம்பிகள் மூலமா 6 வார்த்தை சொன்னார் இல்லையா, நானே பரதத்துவம், வேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், சரீர முடிவில் மோக்ஷம், பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும்னார் இல்லையா. அந்த மாதிரி திருக்கோஷ்டியோர் நம்பி ராமானுஜரை காரணமாக கொண்டு நமக்கு சொல்றார். முதல் வாக்கியம், மோக்ஷத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும். இரண்டாவது சொல்றார், சம்சார வித்து நசித்தால் அகங்கார மமகாரங்கள் விலகும். சம்சாரத்து மேல அந்த வித்து ஆசை விட்டு போயிடுது அப்படின்னா அகங்கார மமகாரங்கள்லாம் தானாகவே விலகி போயிடும். அகங்கார மமகாரங்கள் விலகினால் தேக அபிமானம் நீங்கும். 3வது தடவை ராமானுஜர் போது சொல்றார், அகங்கார மமகாரங்கள் நீங்கி விலகினால் தேக அபிமானம் நீங்கும். நான்ற அகம்பாவம், என்னுடையதுன்ற மமக்காரம், இது ரெண்டும் போயிடுத்துனா தேகத்து மேல இருக்க அபிமானம் எல்லாம் நீங்க போயிடும்னு ராமானுஜர் அதே தியானம் பண்ணிட்டு போயிட்டாரா. திரும்பியும் 4வது தடவை வரார். அப்ப சொல்றார், தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும். நான் தேகம்ன்ற அந்த சிந்தனை போயிடுத்துனா தான் ஆத்மான்ற ஒரு ரியலைசேஷன் வந்துடும். அதுதான் சொல்றார், தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும். ராமானு தானம் எடுத்து போயிட்டாரா. திருப்பி 5வது தடவை வரார், ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வர்ய போகங்களில் வெறுப்பு உண்டாகும். ஆத்ம ஞானம் வந்துடுத்துனா சரீரத்துக்கான விஷயங்கள்ல அதை அனுபவிக்கணும்ன்ற ஒரு வேகம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம், அதை அடையணும்ன்ற முயற்சி நிறைய இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு வெறுப்பு வந்தாயிடுமா. அதை நினைச்சுட்டே போயிட்டார் ராமானுஜர். 6வது தடவை வரார், சொல்றார், ஐஸ்வர்ய போகங்களில் வெறுப்பு உண்டானால் எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறக்கும். அது எல்லா விஷயத்திலையும் வெறுப்பு வந்துடுத்துனா எம்பெருமானிடத்துல அழகான முடிவில்லாத பிரேமை பிறக்கும் அப்படின்னு. எம்பெருமானிடத்துல பிரேமம் பிறக்கணுமா. ராமானுஜர், எனக்கு ஐஸ்வர்ய போகங்கள்ல வெறுப்பு உண்டாகணுமே அப்படின்னு தியானம் பண்ணிட்டே போறார். போயிட்டு 7வது தடவை வரார். அப்ப திருக்கோஷி நம்பி சொல்றார், எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறந்தால் விஷயாந்திரங்களில் ருச்சி நீங்கும். எம்பெருமானிடத்துல நன்ன பிரேம வந்துடுத்து அப்படின்னா மற்ற விஷயங்கள்ல இருக்கிற ருச்சியெல்லாம் அப்படியே விட்டு போயிடுமா. எம்பெருமானிடத்துல ஆசை ஜாஸ்தியாக மற்றது மேல இருக்க கொஞ்ச நஞ்சம் ஆசை இருக்கு பாருங்க, அதுவும் விட்டு போயிடுமா. எப்படி நன்னா தூக்கம் வந்துடுத்து அப்படின்னா மற்ற விஷயங்கள்ல இருக்க அபிமானம் விட்டு போயிடுறது இல்லையா, அதுபோல எம்பெருமானிடத்தில் பிரேமம் உண்டானால் அத்தனை ஆச்சரியமா சொல்றார், பிரேமம் பிறந்தால் விஷயாந்திரங்களில் ருச்சி நீங்கும் அப்படின்ட்டார். அழகா 8வது சொல்றார், அனுபவிச்சுட்டு சொல்றார், விஷயாந்திரங்களில் ருச்சி நீங்கினால் பாரதந்திரிய ஞானம் உண்டாகும். விஷயாந்திரங்கள்ல ருச்சி எல்லாம் போயிடுத்துனா நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன்ற ஒரு ஞானம் வந்துடும். பகவானுக்கு அடிமைப்பட்டவன்ற ஞானம் வரணுமா. 9வது சொல்றார், 9வது வரும்போது சொல்றார், பாரதந்திரிய ஞானம் உண்டானால் அர்த்த காம ராக தேசங்கள் நீங்கும். அவனுக்கு அடிமைன்னு வந்து கொடுத்துனா இந்த ராகம், அந்த அர்த்த காம ராக துவேஷம் எல்லாம் இருக்கு இல்லையா, இது என்னுடையதுன்ற அபிமானம் இருக்கு இல்லையா, அசதீதம், இது என் வாழ்க்கை, இது எல்லாம் மாறி என்னாகும்னா இது பகவானுடைய சரீரம். இந்த காமம் என்னாகும்னா கோபிகைகளை போல பிரேமையா மாறிடும். ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா லௌகீகமா பார்த்தா அது சரியில்லை இல்லையா, லௌகிகனா அது பகவானோட அனுபவிக்கிறதுக்கான வழி இல்லை. ஆனா பகவானையே கல்யாணம் பண்ணிக்க வந்துடுது இல்லையா, அந்த காமம் பிரேமையாயிடுது இல்லையா, அது போல பகவானிடத்துல என்னாகும்னா ஜோர பிரேம உண்டாகும் பொழுது மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் தானா விட்டு போயிடும். பாரதந்திரிய ஞானம் உண்டானால் அர்த்த காம ராகத்வேஷங்கள் நீங்கும். பாரதியார் சொல்றார், காமம் கண்ணனுக்காம் அப்படின்றார். இந்த காமம் யாருக்கு அப்படின்னா கண்ணனுக்காகத்தான். அந்த மாதிரி மற்ற விஷயங்கள்ல இருக்க ருச்சி எல்லாம் மாதிரி கண்ணனையே கதின்னு வந்துருமா. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்ற ஜோர அந்த பாவம் வருமா. இது சாதம், இது அழகான வஸ்திரம் அப்படின்னு அதை தாண்டி பாரதியார் சொன்ன மாதிரி காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கடிய நிறம் தோன்றதையே நந்தலாலான்னு அந்த அனுபவம் கிடைச்சிடும் அப்படின்ற. இப்படி 9 வாக்கியங்கள் நேற்று சொன்னேன்னா ஆச்சரியமா 10வது தடவை வரும்போது சொல்றார், அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கினால் ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கைகூடும். இந்த மற்ற விஷயங்கள் இருக்க அந்த அர்த்தம் காமம் அர்த்தம்னா ஒரு சொத்து சொல்றோம், அறம் பொருள் இன்பம் வீடுன்ற மாதிரி அர்த்தம்ன்றது பொருள். அந்த அர்த்தம் அது மேல அதனால உண்டாகக்கூடிய காமம் அந்த ராகம் இந்த துவேஷம் எல்லாம் போயிடுத்துனா அப்பதான் ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கூடும், கை கூடும். யாரா ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னா, இந்த அர்த்த காம ராக துவேஷங்கள் இல்லாதவன் ஸ்ரீ வைஷ்ணவன். நிறைய பெரியவாள்லாம் இருந்திருக்கா, எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அந்த அர்த்த காம ராக துவேஷங்கள்லாம் இல்லாம, காமம் இல்லை, மனசுல பொறுப்பு வெறுப்பு இல்லை, யார் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் கவலைப்பட மாட்டா, அந்த மாதிரி இருந்தா இருக்கிறவாளுக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கை கூடும். அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கினால் ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கை கூடும். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கை கூடணும்னா இதெல்லாம் நீங்கும். இதுக்கு முதல்ல இருக்கிற எல்லா வழியும் சொன்னார். 10வது தடவை கேட்டு போயிட்டார், 11வது தடவை வரார். ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கை கூடினால் சாதுக்களின் சங்கம் கிடைக்கும். ஸ்ரீ வைஷ்ணவத்வம் அதாவது பகவான் அடையணும்ன்ற அந்த ருச்சி மேலோங்கி நிற்கும் இல்லையா, அப்ப மத்த அர்த்த காமம் எல்லாம் போயிடும் இல்லையா. அப்ப என்ன ஆகும்னா ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கூடும் இல்லையா. அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கூடும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, உத்தமமான சாதுக்களுடையதான சங்கம் கிடைக்கும். இப்ப திருமலைக்கெல்லாம் வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், இப்ப திருமலையில எங்கேயாவது உட்காந்து நிறைய சாதுக்கள் நமக்கே தெரியாம இருப்பா, அவ நம்மளை பார்த்துட்டு இருப்பா, அந்த சாதுக்களுடையதான சங்கம் கிடைக்கும் அப்படின்ற. அழகா 11வது சொல்லிட்டாரா, 11வது 12வது வரும்போது சொல்றார், சாதுக்களின் சங்கம் கிடைத்தால் பாகவத சம்பந்தம் உண்டாகும் அப்படின்றார். சாதுக்களுடைய சங்கம் கிடைச்சுடுத்துனா அழகா உத்தமமான பாகவதாளுடையதான சம்பந்தம், மகாத்மாக்களுடைய கிருபா கடாட்சம் என்ன பண்ணும்னா உத்தமமான ஆச்சாரிய புருஷர்களுடைய சம்பந்தத்தை நமக்கு கொடுத்துரும். அப்ப சாதுக்களின் சங்கம் கிடைத்தால் பாகவத சம்பந்தம் உண்டாகும். அடுத்து போயிட்டு வந்துடுறார், 13வது வரும்போது சொல்றார், பாகவத சம்பந்தம் உண்டானால் பகவத் சம்பந்தம் உண்டாகும். பாகவதாளோட ஒரு சம்பந்தம் வந்து கொடுத்தனா தானாகவே பகவானோட ஒரு சம்பந்தம் வந்துடும். துருவன் பிரகல்லாதன் இவாளுக்கெல்லாம் பாகவத சம்பந்தம் கிடைச்சிருத்தோன்னு, பாகவத சம்பந்தம் கிடைச்ச உடனேயே ஜோரா அவளுக்கு பகவத் சம்பந்தம் கிடைச்சிருத்த இல்லையா. அதனால பாகவத சம்பந்தம் உண்டானால் பகவத் சம்பந்தம் உண்டாகும் அப்படின்ட்டார். அடுத்து 14வது தடவை வரார், அப்ப சொல்றார், பகவத் சம்பந்தம் உண்டானால் மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்படும். பகவானோட சம்பந்தம் வந்து எடுத்தனா பகவான் கிட்டேந்து கிடைக்கக்கூடிய பலன்கள்ல கூட ஒரு வெறுப்பு வந்துருமா. சுவாமி கிட்ட இதை கேட்கணும், அதை கேட்கணும், இதை சரி பண்ணணும்னு கேட்கணும் இல்லையா, அதுல கூட ஒரு வெறுப்பு வந்துடுமா. இதை பத்தியுமே கேட்க வேண்டாம், நான் ஆக்கபிருஷ்டம் ந ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம்னு எப்படி விருத்ராசுரன், எனக்கு ஒன்னும் வேண்டாம்ப்பா, நான் பாட்டுக்கு பக்தி பண்றேன், எனக்கு மோட்சம் வேண்டாம், இந்திர பதவி வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்றார். எப்படி குலசேகர ஆழ்வார் சொல்றார் இல்லையா, உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கு உருப்பசிதன் அம்பர்களை அல்குள் பெற்றாலும் ஆதரியேன், செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்றாரோன்னோ, இதுதான் சிரேஷ்டம் போக்யம்னு தோணி போயிடுமா. நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அப்பா உன்னுடையதான திருமலையில பக்தர்கள் அடியவர்கள் வானவர்கள்லாம் கடக்கும்படியான படியா கடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சொல்றார் இல்லையா, அது மட்டும்தான் விசேஷமா தெரியுமா. அதத்தான் சொல்றா, திருக்கோஷ்டிய நம்பி பகவத் சம்பந்தம் உண்டானால் மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்படும் அப்படின்னு விட்டார். ராமானுஜர் ஏ தியானம் பண்ணிட்டு போறாரா, 15வது தடவை வரார், சொல்றார் மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்பட்டால் எம்பெருமான் ஒருவனுக்கே அடியவனாவான். மற்ற பலன்கள்லாம் ஒன்னும் வேண்டான்னா எதிரா பரமஸ்லாக்கியம்னா எம்பெருமானுக்கு அடியவன், அடியேன் தாசன், அடியேன் ராமானுஜதாசன் வருது இல்லையா, அந்த மாதிரி அடியேன் எம்பெருமானுடைய தாசன்ற அந்த ஒரு புத்தி வந்துடுமா. எப்படி அழகா அனுமான் தாசோகம் கோசலேந்திரஸ்ய நான் ராமதாசன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஜோரா மற்ற பலன்கள்ல வெறுப்பு ஏற்பட்டால் எம்பெருமான் ஒருவனுக்கே அடியவனாவான். ராமானுஜர் இதே தியானம் பண்ணிட்டு போறார். அப்ப இன்னும் மற்ற பலன்கள்லாம் எனக்கு வெறுப்பு உண்டாகணும், இன்னும் எம்பெருமானுக்கு நன்னா அடியவனாகணும் அப்படின்னு நினைச்சுட்டு போறார். அடுத்து 16வது தடவை வந்தாரா, அழகா அமக்களமா சொல்றார் திருக்கோஷி நம்பி, எம்பெருமான் ஒருவனுக்கே அடியவன் ஆனால் ஆச்சரியமாக எம்பெருமானையே புகழாக கொள்வான். எம்பெருமான் ஒருவனுக்கே அடியவன் ஆனால் எம்பெருமானையே புகழாக கொள்வான். எம்பெருமானுக்கு அடியவன்ற அந்த புத்தி வந்துடுத்துனா தானாகவே எனக்கு கதி பகவான் தான், வேற ஒரு கதி இல்லை, உன் சரணல்லால் சரணில்லை அப்படின்னு சொல்லி எம்பெருமானையே தான் புகழா பிடிச்சுப்பானா. என்ன வேணா நடக்கட்டும், நீ கிருப பண்ணு, கிருப பண்ணாதொழி, எனக்கு கவலை இல்லை. அரிசினத்தாய் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனேன்னு குலசேகர ஆழ்வார் சொல்றா போல. ஆச்சரியமா, நீ கிருப பண்ணு பண்ணாட்டி போ, நான் எப்படி உன் சொத்து தான் அப்படின்னு எம்பெருமானையே கதி. எப்படி சீதா மாதா ராம 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 ராமன் ஜெபிச்சு அசோகவனத்துல இருந்து பெருமாளே வந்து என்னை மீட்கணும்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானையே புகழாக கொள்வானுட்டா. அழகா 17வது தடவை ராமானுஜர் வரார். அப்ப சொல்றார், எம்பெருமான் ஒருவனையே புகழாக கொள்பவனே திருமந்திரத்தின் பொருளை கேட்க தகுதி பெறுகிறான். எம்பெருமான் மட்டும்தான் கதின்னு எவன் இருக்கானோ அவன் மட்டும்தான் திருமந்திரம், திருவெட்டெழுத்து மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் அப்படிலாம் சொல்லும்படியான ஓம் நமோ நாராயணாயன்ற அந்த மந்திரத்தினுடைய பொருளை கேட்க தகுதி பெறுகிறான். அப்பதான் ராமானுஜர், அப்ப இப்பதான் தகுதி வரும் எனக்கு இனிமேல். அதாவது எம்பெருமான் ஒருவனையே புகழாக கொள்பவன் தான் திருமந்திரத்தினுடைய பொருளை கேட்க தகுதி பெறுகிறான். அப்புறமா 18வது தடவை ராமானுஜர் வரார். அப்ப அழகா திருக்கோஷ்டி நம்பி சொல்றார், அவ்வாறு தகுதி பெற்ற அதிகாரி புருஷனுக்கே திருமந்திரார்த்தம் கை கூடும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு அதிகாரிக்கு தான் திருமந்திரம்னு சொல்லும்படியான ஓம் நமோ நாராயணாயனுடைய அர்த்தம் உள்ளபடி கை கூடும், பகவான் புரிவான், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இந்த 18 வாக்கியங்களை திருக்கோஷ்டியோர் நம்பி ராமானுஜருக்கு சொல்றா போலே நமக்கு சொன்னார். திரும்பி ஒரு தடவை அந்த வாக்கியங்கள் சொல்லட்டுமா? முதல் வாக்கியம் சொல்றார், மோக்ஷத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும். இரண்டாவது, சம்சார வித்து நசித்தால் அகங்கார மமகாரங்கள் விலகும். மூணாவது, அகங்கார மமகாரங்கள் விலகினால் தேக அபிமானம் நீங்கும். நாலாவது, தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும். அஞ்சாவது, ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வர்ய போகங்களில் வெறுப்பு உண்டாகும். ஆறாவது, ஐஸ்வர்ய போகங்களில் வெறுப்பு உண்டானால் எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறக்கும். ஏழாவது, எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறந்தால் விஷயாந்தரங்களில் ருச்சி நீங்கும். எட்டு, விஷயாந்திரங்களில் ருச்சி நீங்கினால் பாரதந்திரிய ஞானம் உண்டாகும். ஒன்பது, பாரதந்திரிய ஞானம் உண்டானால் அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கும். பத்தாவது, அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கினால் ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கை கூடும். பதினொன்னாவது, ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கை கூடினால் சாதுக்களின் சங்கம் கிடைக்கும். பன்னெண்டாவது, சாதுக்களின் சங்கம் கிடைத்தால் பாகவத சம்பந்தம் உண்டாகும். பதிமூணு, பாகவத சம்பந்தம் உண்டானால் பகவத் சம்பந்தம் உண்டாகும். பதினாலு, பகவத் சம்பந்தம் உண்டானால் மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்படும். பதினஞ்சு, மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்பட்டால் எம்பெருமான் ஒருவனுக்கே அடியவனாவான். பதினாறு, எம்பெருமான் ஒருவனுக்கே அடியவனானால் எம்பெருமானையே புகழாக கொள்வான். பதினேழு, எம்பெருமான் ஒருவனையே புகழாக கொள்பவனே திருமந்திரத்தின் பொருளை கேட்க தகுதி பெறுகிறான். பதினெட்டு, அவ்வாறு தகுதி பெற்ற அதிகாரி புருஷனுக்கே திருமந்திரார்த்தம் கை கூடும். இப்படி பதினெட்டு வாக்கியங்களை சொல்லிட்டு அதன் பிறகுதான் ராமானுஜருக்கு ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர திருவெட்டெழுத்து ஆச்சரியமான அந்த மந்திரத்தினுடைய வார்த்தைகளை சொல்லி, மந்திரத்தை சொல்லி அர்த்தத்தையும் சொல்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ராமானுஜர் இப்படி அலக்கழிக்கிறமா இதுக்காக அப்படின்னா, பதினெட்டு தடவை அவருடைய பக்குவம், அவருடையதான அந்த ஆச்சாரிய சத்தை, இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை அவரை கொண்டே உலகத்துல நிரூபணம் பண்ணணும். இத்தனைக்காகத்தான் திருக்கோஷ்டியர் நம்பி பதினெட்டு தடவை அவரை திருப்பி திருப்பி அனுப்பினார். நம்மால பல பேருக்கு ஜீரணிக்க முடியல, ராமானுஜருக்கே இப்படியா அப்படின்னு. அப்ப அந்த மந்திரம் இவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க, இவ்வளவு வசத்தியான மந்திரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு பதினெட்டு தடவை ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோஷ்டியிற்குமா நடந்து 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 இந்த பதினெட்டு வாக்கியங்களை கேட்டு, இந்த பதினெட்டு வாக்கியங்கள் அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றத்தையும் தனக்கு பக்குவம் இருக்கா பக்குவம் இருக்கான ஆராய்ச்சி பண்ணி, இவருக்கு என்ன பக்குவம் வந்திருக்குன்னு அவருக்கு தோணின பிறகு, தண்டும் பவித்திரமுமாக வாங்குவோன்னு சொல்ல, ராமானுஜர் கூரத்தாழ்வான் முதலியாண்டான கூட்டெண்டு போக அழகா அவர்களை வச்சுட்டு இவர் ஜோரா ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய ரகசியத்தை சொல்ல ஆனந்தமா கேட்டு தளச்சார் ராமானுஜர். இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக கேட்டாரோன்னோ, அதனாலதான் கோவில் கோபுரத்து மேல ஏறி நின்று எல்லாரும் நல்ல கதி அடையணும், எல்லாரும் மோட்சம் அடையணும்னு எதை பத்தியும் கவலைப்படாம ராமானுஜர் ஜோரா எல்லாருக்கும் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை கோபுரத்து மேல ஏறி அத்தனை பேருக்கும் சொல்லி அர்த்தத்தையும் ஜம்னு சொல்லி கொடுத்துட்டா. இதுக்கடானா எல்லாரும் மோட்சம் அடையணுமா, அதனால இவருக்கு என்ன பிரயோஜனம்னா, தான் ஒருவன் நரகம் போவேன் அப்படின்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி நடத்துல. அப்பதான் நம்பி, அந்த எம்பெருமான் நீர்தானோ இப்படி ஒரு பரசம்ருத்தி, எல்லாரும் நன்னா இருக்கணும்ன்ற புத்தி இதுவரைக்கும் நேர பார்த்ததில்லையே, உம்மிடத்துல இருக்கே வாரீர் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டு எம்பெருமானார் அப்படின்னு ஒரு திருநாமத்தை கொடுத்த அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி ராமானுஜர். அப்ப ராமானுஜர் எவ்வளவு வசதி பாருங்க, நமக்காக அவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கார் ராமானுஜர். அதனால ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு சொல்லிண்டே வந்தோம்னாலே அதுவே நமக்கு மோட்சம் கொடுத்துரும். இந்த பதினெட்டு வாக்கியங்கள் அர்த்தம் புரியலன்னாலும் கவலைப்பட வேண்டாம், இதை சொல்லிண்டே வாங்கோ, தானாகவே ராமானுஜர் இதை புரிய வைப்பா. இதை புரிஞ்சு என்ன ஆக போறது, அஷ்டாட்சர மந்திர உபதேசம் கிடைக்கும். இங்க ராமானுஜான் சொல்லிட்டு இருந்தா அஷ்டாட்சர மந்திரம் பகவான் எல்லாம் ராமானுஜர் கொடுத்துருவார். சரியா, இத்தனை விஷயம் நான் இப்ப சொன்னதுக்கு சாட்சி யாருன்னா, அனந்தாழ்வான், அவருடைய பாரியை, அவருடைய பிள்ளை வரதாச்சாரியார், அவருடைய சிஷ்யர்கள் அஞ்சு பேர் அந்த சந்நிதியில உட்காந்துண்டு ராமானுஜ நந்தவனத்துல உட்காந்துண்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு பெரிய சாட்சி யாருன்னா மலையப்பனும் அலர்மேல் மங்கா தாயாரும். அதனால திருமலையில உட்காந்து இதை சொல்ற பாக்கியம் கடைசி பார்த்தலா, அதனால வேற வழி இல்ல, ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, அந்த கோவிந்தன் அழகா உங்களுக்கு ராமானுஜருடைய கிருப்பையினால மோட்சத்தை கொடுத்துருவான். அது இந்த ராமானுஜ வைபம் நிஜமாவே இந்த இடத்துல உட்காந்து சொல்லுவேன், நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. நேற்று கூட போறோம் தெரியும் எனக்கு, இன்னைக்கு காதால கூட வந்தேன், சரி எங்க உட்காந்து சொல்லுவோம், இதான இடத்துல உட்காந்து சொல்லுவோம் அப்படிதான் நினைச்சிருந்த கோவிந்தா, எங்கடா உட்காந்துட்டு இந்த ராமானுஜ வைபவத்தை சொல்றது, எங்க போனாலும் கூட்டம் இருக்குமே திருமலையில அப்படின்னு, சரி இதான் வழி விடுவா, ராமானுஜா ராமானுஜா நினைச்சிட்டு இருந்தேன். அழகா கோவிந்தன் சொன்னான், அனந்தாழ்வான் நந்தவனத்துல உட்கார்ந்து சொல்லலாமே, ராமானுஜரே பார்த்து குளிர கடாட்சிச்ச ஒரு நந்தவனம் அனந்தாழ்வான் நந்தவனம், அந்த நந்தவனத்துல அனந்தாழ்வான் சந்நிதியில உட்கார்ந்துண்டு அடியேன் இதை சொன்னேன்னா, ஆயுஷ்ல ராமானுஜ வைபவம் சொன்னதுக்கான சன்மானம் எனக்கு கிடைச்சிடுத்து, இதை விட வேற என்ன எனக்கு வேணும், எல்லாம் கொடுத்துட்டார் அழகா, பட்சிகள்லாம் கிளபில கிளபிலன்னு கத்த ஆனந்தமான சமயத்திலே திருமலையில உட்கார்ந்துட்டு இப்படி ஒரு உபன்யாசம் அடியன் ஜென்மாவில எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானே தெரியாது, எல்லாம் ராமானுஜ கிருபை. அதனால திருக்கோஷி நம்பி 18 வாட்டி ராமானுஜர் திருப்பி அனுப்பினது நமக்காக. ராமானுஜர் கோவில் கோபுரத்து மேல ஏறி நின்று அப்படி எல்லாருக்கும் இது அள்ளி தெளிச்சது நமக்காக. அதே ராமானுஜரே தன் ராமானுஜ வைபவத்தை அழகா அனந்தாழ்வான் சந்நிதியில சொல்ல வைக்கிறது நமக்காக. இதுக்கு சாட்சியாக இருக்கிறது ஜோர மலையப்பன், ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேங்கட விற்பன விளங்கும் வேத விற்பு, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் விருப்பு என்றார் நிகமாந்த மகாதேசிகர். திருமலை அப்படின்னாலே எனக்கு ரெண்டு ஆசாரி புருஷர்கள் ரொம்ப நல்லா ஞாபகம், ஒருத்தர் நிகமாந்த மகா தேசிகர், ஏன்னா திருமலையில மலையப்பனுடைய கண்ட மணி இருக்கே அந்த மணியினுடைய அம்சமாகவே தான் நிகமாந்த மகாதேசிகர் அவதாரம் பண்ணார். மலையப்பனுடைய அனுகிரகத்தினாலே பிறந்தவர் தான் சுவாமி ராகவேந்திரர். அதனால ராகவேந்திரருக்கு அவர் சன்னியாசி முன்னாடி அவர் பெயரு வெங்கடநாதன் அப்படின்னு தான் பெயர். அவ்வளவு வசதியான ஒரு திருவேங்கட மலையில அடியேனுக்கு இன்னைக்கு ராமானுஜ வைபவம் அனந்தாழ்வான் சன்னதியில சொல்ற பாக்யம் வேற என்ன வேணும், இவ்வளவு வருஷம் ராமானுஜரை பத்தி சொன்னதுக்கான பாக்யம் அனந்தாழ்வான் சன்னதியில ஏகாந்தமா உக்காந்து சொல்ற கிருபைய ராமானுஜர் பண்ணிட்டார், இது போதும். அதனால இந்த 18 வாக்கியங்களை நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, இந்த 18 வாக்கியங்களையும் நான் மலையில உட்கார்ந்து திருமலையில உட்கார்ந்து வேற சொல்லியிருக்கேன். அதனால பூரணமான ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் சித்திக்கும் அழகா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரமும் கைகூடும், ராமானுஜ கிருபையும் கிட்டும், மோட்சம் வரைக்கும் உண்டு, தர்மார்த்த காம மோட்சம் எல்லாம் உண்டு, குடும்பம் நன்னா இருக்கும், வம்சம் நன்னா இருக்கும், நீங்க நன்னா இருப்பீர்கள், பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட ஒரு குறை இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு நீங்காத செல்வம் நிறைய ஜம்முன்னு இருப்பீர்கள். அதுலயும் திருமலை அனந்தாழ்வான் சன்னிதிக்கு வருஷத்துல 2 தடவை மலையப்ப சுவாமி வரார். 1 தடவை ஆண்டாளுடைய ஆடிப்பூரம் இருக்கு பாருங்க, அன்னைக்கு தாயாரோட வரார். இதுல என்ன ஆச்சரியம்னா எனக்கு அவர் என்னைக்கு வராருன்னு தெரியாது, மனசுக்குள்ள மலையப்பா நீ என்னைக்கு இந்த பக்கம் வராயின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் நான். அழகா அந்த நந்தவனத்திலேயே தான் அனந்தாழ்வான் சந்ததியர் வாழ்ந்துட்டு இருக்கா, 26வது தலைமுறையோ 28வது தலைமுறையோ சொன்னார், அவர் ஞாபகம் இல்லை, 26வது தலைமுறை. அப்ப அவர்கிட்ட அடியே என் சுவாமி எப்ப எழுவாருன்னு அவர் சொன்னார், ஆடிப்பூர தண்ணிக்கு சுவாமி எழுந்துள்ளுவார், ஆடிப்பூர தண்ணிக்கு ஆண்டாள் அவதாரம், அன்னைக்குதான் திருமலை அனந்தாழ்வான் பரமபதிச்சார். அதனால ஆடிப்பூரத்துக்கு மலையப்ப சுவாமி தாயாரோட வருவாராம். இங்க வந்து அனந்தாழ்வானோட பிருந்தாவனத்தை அவர் இன்னும் மகிழமரமா இருக்காரு ஐதீகம். அந்த மகிழமரத்துக்கு மாலையெல்லாம் சாத்தி பரிவட்டம் எல்லாம் போட்டு மரியாதை உண்டு, அவ்வளவு அழகா மலையப்ப சுவாமியே வந்து மரியாதை பண்ணும்படியான ஒருத்தர் அனந்தாழ்வான். இன்னொரு நாள் எப்ப வராருன்னா புரட்டாசி மாசம் பிரம்மோத்சவத்துல தீர்த்தவாரிக்கு அடுத்த நாள் பெருமாள் அப்பிரதட்சணமா வராராம், பிரதட்சணமா தானே வரணும், அப்ப அப்பிரதட்சணமா வருவான், புஷ்கரணி வராகமூர்த்தி கோவில் வழியா வந்து பேக் வழியா சுத்தின்னு ஓடி வருவாராம். ஏன்னா அன்னைக்குதான் இவர் வந்து மலையப்ப சுவாமியை கடப்பாறையினால அடிச்சார் ஐதீகம். அதனால அன்னைக்கு தாயாரோட வராம பெருமாள் மட்டும் தனியா வந்துட்டு மாலை மரியாதைலாம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாராம். அவ்வளவு சிரேஷ்டம் அனந்தாழ்வான். அந்த அனந்தாழ்வான் அவ்வளவு சிரேஷ்டம், கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவன் எப்படி இருப்பான்னா, கொக்கு மாதிரி அழகா பொறுமையா காத்துருப்பான், கோழி மாதிரி குப்பையெல்லாம் கலறி நல்லதை மட்டுமே எடுத்துப்பான், உப்பு போல அழகா உப்பு எல்லாத்தையும் சரியா இருந்து எல்லாத்துக்கும் ருச்சி கொடுக்கும் அந்த மாதிரி மறைஞ்சு கைங்கரியம் பண்ணுவான். அந்த மாதிரி இருப்பவனே வைஷ்ணவன்னு சொன்ன அந்த ஆண் சிங்கம். ராமானுஜருக்கு ஒரே ஒரு ஆண் சிங்கம் தான், திருமலை அனந்தாழ்வான். அந்த அனந்தாழ்வான் சன்னிதி நான் சொல்லிட்டேன், சத்தியமா நீங்கள்லாம் பகவானுடைய திருவடி சம்பந்தம் உடையவர்கள், ராமானுஜரோட சம்பந்தம் உங்களுக்கு நித்தியமா உண்டு, அனந்தாழ்வான் சம்பந்தம் இருக்கிறதுனாலே நமக்கு மலையப்ப சுவாமி கிருப பண்ணிடுவார், பயப்படவே வேண்டாம். மலையப்ப சுவாமிக்கு இன்னி வரைக்கும் யார்கிட்ட பயம்னா அனந்தாழ்வான் கிட்ட தான் பயம். அதனால அனந்தாழ்வான் சன்னதியில சொல்றேன்னா, மலையப்பா அத்தனை பேருக்கும் பக்தி ஞான வைராக்கியத்தையும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தையும் அள்ளள்ள குறையாத நீங்காத நாம ஜபத்தையும் எப்பொழுதுமே பகவத் ராமானுஜ தியானத்தையும் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தையும் தந்துடு, இதற்கு அனந்தாழ்வான் சாட்சி. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணினுட்டேன். ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. சரியா, மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு திருமலையில இந்த வைபவத்தை சாயங்காலம் 3 மணிக்கு சொல்லி முடிக்கிற பாக்கியம் அடியேனுக்கு. ஜெய் போலோ திருமலை அனந்தாழ்வானுக்கு. ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஜெய் போலோ திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.